இருக்காதான். அந்த பரமேஸ்வரனானவர் ரிஷப வாகனத்துல இருக்கிறதாக நம்ம எப்பவுமே தியானம் பண்ணணும் சொல்றது. ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்கோ இல்லையோ, அதே போல இந்த கால வாகனமானது தர்மத்தை சொல்ற குறிக்கிறது அப்படி. அதனால மோட்சஸ்ய ககுதி, அது வேற, அது வந்து அந்த மூஞ்சூருடைய சுபாவம் என்னன்னா திருட்டுத்தனமா எடுத்தனமே வேற எங்கேயோ சாப்பிடுமாது, ஒரு இடத்துல நிக்காது, அங்கேயே இருந்து சாப்பிடாது. இந்த அணில் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அணில் எங்கே சாப்பிடுறது, எங்கே பழம் கிடைக்கிறது, அங்கேயே உட்கார்ந்து அங்கேயே சாப்பிட்டு அங்கே போ. ஆனா இந்த எலி மூஞ்சூர் அதனுடைய சுபாவம் என்னன்னா அது அங்கெங்காவது மூலையில எடுத்துன்னு போய் அங்கே சாப்பிடும். அதே மாதிரி இந்த கணபதி உபாசனம் பண்றவாளுக்கு என்ன பண்றாரா, உங்க பாபத்தை அங்க நிக்க வைக்கல, அந்த பாபத்தையே அங்க எடுத்துன்னு போயிட்டு இன்னொரு இடத்துல போய் இதை நாசம் பண்ணிவிட்டேன். ஆகையால் உங்களுக்கு பாபமும் போச்சு, பாபத்தினால ஏற்பட்ட வாசனையும் போச்சு, மறுபடியும் பாபம் பண்ணணும் எனக்கூடிய எண்ணமும் இல்லாமல் போயிடுமாம். அதனால கணபதியினுடைய உபாசனம். அதுபோல அந்த கணபதிக்கு ஒரு மந்திரம், ஒவ்வொரு ஸ்வரூபத்துக்கும் ஒரு பீஜம். இந்த கணபதிக்கு கம்முன்னு பேர். கம்முனா என்ன அர்த்தம்னா மனசாந்தியா நின்று போறதுமா. அதனால கம் கணபதயே நமஹ அதர்ஷீர்ஷ உபநிடத்து அது கணபதியை பத்தி சொல்லும் பொழுது அவருடைய பீஜமே கம் அப்படின்னு சொல்றது. அந்த கம்முனா என்ன அர்த்தம், கம்முன்னு இருக்கணும் மனசார்ந்து, எங்கேயும் அங்கேயும் போகாம ஒரு இடத்துல நிற்கும்படி பண்றதா. இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தேவதா விசேஷத்துக்கும் ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அப்படி இந்த பரமேஸ்வரனுக்கு சொல்லுது நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த பரமேஸ்வரனை விசேஷமாக தர்மத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார், அவர் தர்மத்துல இருந்துட்டு இருக்கார். அது யதா யதா உபாசத்தை ததைவ பலம் பவதி, நீ எப்படி தியானம் பண்றீங்களோ உங்களுடைய வாழ்க்கையே அப்படி அமைஞ்சு போறது. அதே மாதிரியே பரமேஸ்வரனை தர்ம தெய்வத்துக்கு மேல இருக்கிறதாக தியானம் பண்ணலையானால் உங்க வாழ்க்கை முழுக்க தர்மமாக அமைஞ்சிருக்கு. தர்மமாக எப்ப நீங்க செல்ல ஆரம்பிச்சுட்டீங்களோ அப்புறம் என்ன, இது மேல மீதியெல்லாம் சுலபமா தானா வந்துருது அப்படின்னு. ஆகையால் ஸ்திதம் அதுல இருக்கிறவர் இப்படி இருக்காரு, நீலகிரீவம் அந்த நீலகண்டனா இருந்துட்டு இருக்கார். அந்த பரமேஸ்வரனுக்கு சில விசேஷங்கள் அங்கெங்கே கொடுக்கிறார் ஆச்சாரியர், நீலகண்டனா இருக்கார். அந்த நீலகண்ட லீலை என்ன, அது என்ன பண்றது, உலகங்கள் முழுக்கெல்லாம் ஆபத்து வந்த போதும் அந்த ஆபத்துல வேற எந்த தெய்வமும் காப்பாற்ற முடியாதான வரும்பொழுதும் அதை தான் எடுத்துட்டு தனக்காக எடுத்துட்டு நம்மளை காப்பாற்றக்கூடியதான உயர்ந்ததான ஒரு நிலை, ஒரு கருணை. அந்த பகவானுடைய கருணைய பார்க்கணும். கஷ்டம் வந்துருத்த யாருக்க, ஜனங்களுக்கு எல்லோருக்கும். அவ ஏதோ கடைஞ்சா, ஏதோ ஒண்ணு நினைச்சு கடைஞ்சா, நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான், ஏதோ ஒன்னாகணும் நினைக்கிறான், அதுக்கு விபரீதமா வந்து உட்கார்றது. அமிர்தம் வேணும்னு கடைஞ்சா, ஆனா அமிர்தத்துக்கு பதிலாக ஆலாகல விஷம் வந்தது. அமிர்தம் முன்னால வந்தது, ஆனா முன்னால என்ன வந்துருது, ஆலாகல விஷம் வந்தது. அது ஆலாகல விஷமானது உலகங்களை எல்லாம் எரித்து கொண்டு அழித்து கொண்டு பத்மா பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, எல்லாரும் ஓட தொடங்கினோம். வேற என்ன பண்ணுவா, வந்தா அந்த இடத்துல வந்து ஓடணுங்கிறது சுவாவமான ஒரு நிலை. தேவதைகள் உட்பட ராட்சதர்கள் உட்பட எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்க பரமேஸ்வரன் பார்த்தா, இவளை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தானா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கையில வாங்கிட்டு விழுங்க ஆரம்பிச்சு விட்டார். அந்த விழுங்கும் பொழுது என்ன பண்ணி விட்டார், அம்பாள் வந்து அதை நிறுத்தி விட்டார். ஏனையா இப்படி பண்ணிட்டு இருக்கல, உங்க வயதுக்குள்ள இன்னொரு உலகங்கள் இருக்க செட்ட, அதுக்கு அழிவு வராதோ இப்படி பண்ற அப்படின்னு அதை அங்கேயே தொட்டு அந்த விஷத்தை அமிர்தமாக்கி விட்டார். அமிர்தம்பா விஷமீஸ்வரேச்சையா, அந்த அம்பாளுடைய கையினால அமிர்தேஸ்வரி மந்திரம் வம் என கூடியதான அமிர்த மந்திரத்தினால அது தியாகராஜ யோக வைபவம் அப்படின்னு இந்த வம்ங்கிற அமிர்த மந்திரத்தினால அம்பாளுடைய அந்த கையை தொண்டை அப்படி தொட்டா. தொட்டதுமே என்னாச்சுன்னர், அது வரைக்கும் கருத்ததாக எரிச்சுண்டு உள்ள போகக்கூடியதான் அந்த விஷமும் அது என்ன ஆயிடுதுன்னர், அதனுடைய பவர் எல்லாம் போயிடுது. பவர் போயிடுது, அதுக்கு விஷத்துக்கு கொல்லக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் போயிடுது. அமிர்தமாக மாறித்த, அமிர்தமாக மாறி அங்கே நின்று போயிடுது. ஆனா கருத்ததான சரீரம் வெளியிருந்து போயிடுதான். அதனாலதான் பரமேஸ்வரத்துக்கு நீலகண்டஹான்னு வேறு, நீலகிரீவா அந்த கழுத்து கருப்பாக இருக்கு. இது சாதாரணமாக நம்ம தெரிஞ்சுக்கிற அர்த்தம், நீலம் கருப்புங்கிற ஒரு அர்த்தமானது அதிகம்னு அர்த்தம். எப்பவுமே ஜலம் இருக்கு பார்த்தா, கிருஷ்ணனுக்கு நீல வர்ணம், ராமனுக்கு நீல வர்ணம், சமுத்திர ஜலம் நீலமாக இருக்கு. எதுக்கு சமுத்திர ஜலம் நீலமா இருக்கா, ஆகாசம் நீளமாக இருக்கா, ஆனா பார்த்தா ப்ளூவா தானே தெரியுது, ஸ்கை ப்ளூங்கிறான். ஸ்கையே இவன் பார்த்ததில்ல, ஆனா சொல்றது மட்டும் ஸ்கை பிளுங்கிறான். ஆனா நன்னா யோஜனை பண்ணி பாருங்க, ஆகாசம்னு சொன்னா வெட்ட வழின்னு அர்த்தம், வெறும் இடம் இல்லாதான ஒரு நிலை. அந்த வெட்ட வழியா இருக்க போது அது கருப்பா இருக்கு நீளமா இருக்குன்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயம் தெரியறது? என்ன கண்ணால பார்த்தா நீளமாகத்தான் தெரியுது, சமுத்திர ஜலத்தை பார்த்தா நீளமாகத்தான் தெரியுது. எல்லோருக்கும், உங்களுக்கு மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச கண்ணுல தோஷம்னு சொல்லலாம். யாரை பார்த்தாலும் எல்லோருக்கும் நீளமாகத்தான் தெரியுது. ஆனா நிஜமாக நீளமா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். சமுத்திரத்துக்கு போய் நாளைக்கு ஒரு கையால கொஞ்சம் ஜலத்தை எடுத்துங்க, எடுத்து ஜலத்தை பார்த்தீங்கன்னா வெளுப்பா இருக்கு. ஜலமானது சமுதிரத்திலிருந்து கருப்பாக காணப்பட்ட நீளமாக காணப்பட்டதான சமுதிரத்திலிருந்து ஜலத்தை ஒரு வாளியிலையோ அல்லது கையிலையோ அஞ்சலியிலையோ எடுத்தடையானால் இந்த சமுதிர ஜலமானது கலர்லெஸ்ஸா எப்படியும் நம்ம ஆத்துல தீர்த்தம் இருக்கா போலத்தான் இருக்கே தவிர நீளமா இல்லை. ஆனா சமுதிரத்தில் இருக்கும் பொழுது மறுபடியும் சமுதிரத்தை விட்டடையானால் நீளமா இருக்கே சார்மா. அப்ப என்ன, அங்கே நிஜமாக நீளம் இல்லை, நீளமாக காணப்படுகிறது. அதே போல ஏரோப்ளைன்ல இங்க இருந்து மேல போனா அது வெளியில பார்த்தாலும் என்னாச்சு, நீளமா இல்ல, அங்கேயும் சாதாரணமாகத்தான் இருக்கு, உங்களுக்கு நடுவுலையும் நீளமாவா இருக்கு எனக்கு இல்லையே, அதே மாதிரிதான் காணப்படுறது. ஆனா இங்கிருந்து பார்த்தா நீளமாக காணப்படுகிறதே, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா இதுக்கு சொல்ல, எந்த பொருளும் ஒரு லிமிட்டை தாண்டி பெருசாயிடுச்சுன்னா நீளமாயிடும். அதனுடைய சுபாவம் எப்படின்னா ஒரு லிமிட்டடாக ஒரு நிலை இருந்ததையானால் அதுக்கு தனித்தனி கலர் காணப்படும். ஆனா எதுவும் ஒரு லிமிட்டை தாண்டி இன்னும் பெருசா ஆயிடுதையானால் எல்லாம் நீளமாக தான் காணப்படும். ஆகையால் ஆகாசம் ரொம்ப பெருசு, கண்ணால இவ்வளவுதான லிமிட்டாக பார்க்க முடியாது, அதனால அது நீளமா இருக்கு. சமுத்திரத்தில் அக்கறை தோன்றதோ, அக்கறை தெரிகிறதோ சமுத்திரத்துக்கு இல்ல, அது ரொம்ப அவ்வளவு பெருசா இருக்கு, அதனால நீளமா இருக்கு. அதே போலதான் ராமனோ கிருஷ்ணனோ பகவானுடைய தத்துவங்கள்லாம் ரொம்ப விஸ்தாரமா இருக்குன்னு சொல்றதுக்காக நீளமா இருக்குன்னு. அது இல்லைன்னா கருப்பா இருப்பா அல்லது நீளமா இருந்தா அவரோட உடம்பு நீளமா பாஞ்சு போச்சுன்னா விஷம் வந்ததுன்னு அர்த்தம். இந்த ராமனும் கிருஷ்ணன் நீளமா இருக்குன்னு என்ன அர்த்தம், நீளம்னு கருத்துதான நீருண்ட மேகாதிரிதான ஒரு ஸ்வரூபம்னு சொல்றல, நீலமேக சியாமல வர்ணம்னு சொல்லிடுறல. இதுக்கு காரணம் என்ன, காரணம் அவர் அவருடைய அத்துவமானது ரொம்ப பெருசுன்னு சொல்றதுக்காக. அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் அந்த கருணையானது அப்படிப்பட்டதுங்கிறது காமிக்கிறதுக்காக நீலகிரீவன் சொன்னார். அப்படி அபார கருணாமூர்த்தி, அந்த கருணை அதற்கதான் நீலகிரீவம், அதற்கு மேல அது மட்டும்தானா திருநயனம், மூணு கண்கள், அதனா விருபாட்சன்னு ஒரு பேர் வேற முக்கண்ணன் விருபாட்சம். நம்ம சரீரத்துல முதல் முதல்ல யார பார்த்தாலும் பார்க்கும் பொழுது எதை பார்க்கிறேன், அவளுடைய கண்களை தான் பார்க்கிறேன். அந்த கண்கள் அழகா இருந்தாலே ரொம்ப அழகுன்னு அர்த்தம். மீதி சரீரங்க சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம், எல்லா புலன்களை விட முதல்ல கண்கள் தான் நன்னா இருக்கணும். கண்ணு நன்னா இருந்தா போறோம், மனுஷனுக்கு 50 மார்க் விழுந்தாச்சுன்னு. மீதி சரீர அவயவங்கள்லாம் அதுக்கப்புறம், முதல்ல கண்கள் நல்லா இருக்கணும். இந்த கண்களுக்கு மேல ரெண்டு கண்ணு ஒண்ணு மேலேயும் ஒண்ணு கீழே இருந்ததுன்னா நம்ம கதி என்ன, யோஜனை பண்ணி பாருங்க. அது நேரா வச்சுட்டு இருக்காரு பகவான். அது மட்டுமல்ல ரெண்டு இடத்துல இருந்தாலும் பார்க்கும் பொழுது அந்த ஒரு பொருள்ல கரெக்டா விழுறது, கொஞ்சம் இந்த பக்கம் இந்த பக்கம் விழுந்ததையானால் ஒவ்வொரு பொருளும் ரெண்டு ரெண்டா காணப்படும். ஒன்னா காணப்பட்டாலே புஸ்தகத்தை படிக்க மாட்டேங்கிறோம், ஒவ்வொரு லைனும் ரெண்டு ரெண்டா காணப்பட்டதுன்னு படிக்கவா போறோம், நமக்கு முடிய. அப்ப என்ன, இந்த ரெண்டு கண்களும் நேரா வச்சுன்றது மட்டும், ரெண்டு கண்களுடைய அந்த பாப்பா இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன கரெக்டா அது மேல ஒரு பொருள் மேல கரெக்டா கோயின் சைடை விழணும். இப்படி ரெண்டு கண்கள் இப்படி இருக்கும் பொழுது இவருக்கு மட்டும் மூணாவது கண்ணு வேற வச்சுருக்கார் சார். அது என்ன, ரெண்டு கண்களுக்கு நடுவுல நெத்தியில ஒரு கண்ணு வச்சிருக்க. இப்படி வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அதாவது ஏதாவது திறக்கிறாரா, திறக்கவே இல்லை, திறந்தால் பிரமாதம். ரெண்டு கண்ணு தான் திறந்துட்டு இருக்காரு, மூணாவது கண்ணு திறக்கவே மாட்டேங்கிறார். அதனால அவருக்கு திருநயனன்னு பேர், முக்கண்ணன் பேர். இந்த முக்கண்ணன் அர்த்தத்துக்கு தத்துவம் என்னன்னு பார்க்கணும். உலகத்துல ஒளிய கொடுக்கக்கூடியதான பொருள்கள் மூணு, ஒன்னு சூரியன், ஒன்னு சந்திரன், இன்னொன்னு நெருப்பு. இந்த மூணு தான் ஒளியை கொடுக்கக்கூடியதான பதார்த்தம். அந்த ஒளியை கொடுக்கக்கூடியதான மூணு பதார்த்தங்கள்ல நீங்க மீதி எல்லாம் மின்னல் இருக்கு, எலக்ட்ரிக் லைட் இருக்குன்னு கேட்கப்படாது. மின்னலோ எலக்ட்ரிக் லைட்டோ எல்லாம் ஜோதி ஸ்வரூபம், அக்னிக்கு சேர்ந்தது. ஸோ அக்னி ஒண்ணு, கிளக்கக்கூடியதான எல்லா ஜோதிஷர்களையும் அக்னி ஒண்ணு, மீதி சூரியன் சந்திரன். அதனால்தான் நத்தத்திர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி அப்படின்ட்டு சூரியன் சந்திரன் மீதி எல்லாம் அக்னிங்கிற கேட்டகரியில சேர்த்துவிட்டோம். இந்த மூணும் உலகத்தை ஒழிக்கக்கூடியதான மூன்று விதமான பதார்த்தங்களும் அவருக்கு அதிகமாக இருக்கான். அதனால்தான் அவருக்கு திருநயனன்னு ரெண்டு கண்ணு, சூரியன் ஒரு கண்ணு, சந்திரன் ஒரு கண்ணு, அதற்கு மேல இருக்கக்கூடியதான நெருப்பானது கண்ணு. இந்த சூரியன் சந்திரன் என்னன்னு, சந்திரன் சீதளமாக ஒரு ஒளியை கொடுக்கிறார், சூரியன் உஷ்ணத்தோட ஒளியை கொடுக்கிறார், ரெண்டும் ஒளியை கொடுக்கக்கூடியதான். ஆனா சந்திரனுடைய ஒரு நிலை என்ன பண்றது, அது ஒளிய மட்டும் கொடுக்கல, அது சரீரத்துக்கு ஒரு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. ஆனா சூரியனுடைய ஒளியும் ரொம்ப தேவை இருக்கு. அது இருந்தா தான் மரங்கொடிகள்லாம் வளரும், அது வளர்ந்தா நீங்க சாப்பிடலாம் எல்லாத்தையும். சோ உங்களுக்கு வேண்டியதான் அந்நாத் புருஷா பிருத்திவி பிருத்திவியா ஓஷதயா ஓஷதேபியோ அன்னம் அன்னாத் புருஷா. பூமி மட்டும் இருந்தா போறாது, அந்த பூமியில மரம் கொடிகள்லாம் வளரணும். அது வளர்றதுக்கு யாருடைய சகாயம் வேணும், சூரிய கிரணங்கள் வேணும். அந்த சூரிய கிரணங்கள்னால மரம் கொடிகள் வளர்ந்த பிறகு அதுல இருக்கக்கூடியதான பழங்களையோ காய்கறிகளையோ நீங்க சாப்பிடுற, சாப்பிட்ட பிறகு இவனுடைய சரீரம் வளர்றது, குழந்தைகள் உண்டாகிறோம். அந்நாத் புருடா ஓஷ தெய்வோன்னம் அந்நாத் புருடா அப்படின்னு சொல்றது அதுதான் வழி. ஆகையால் சூரியனும் நமக்கு வேணும், ஒரே சூரியனா இருந்தா அது ரொம்ப சிரமமா இருக்கும். ஆகையால் நமக்கு சந்திரனும் சீதளமும் வேணும். இப்ப சூரிய சந்திராளாக இருக்கக்கூடிய உலகத்தை எப்பொழுதும் காப்பாத்தி கொண்டிருக்க கூடியதான சூரிய சந்திராள் மட்டும் இருந்தா போறாது, இவனுக்கு விடி மோட்சம் சொல்லணும், இவனுக்கு அறிவை கொடுக்கணும். இது சூரியனோ சந்திரனோ வாழ்க்கையில உணர்ந்துக்க வேண்டியதான வசதிகளை பண்ணி கொடுத்தேன். இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியணும். எல்லாரும் தான் வாழ்ந்துட்டு இருக்கா, பிறந்தார் இறந்தார் பிறந்தார் இறந்தார் அது மட்டுமா? பிறந்தவனுடைய ஒரு அழகன்னா மறுபிறவி இல்லாம பண்ணிக்கணும்னு சொல்றதோ இல்லையோ வேதம். ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவிய மந்தவிய நிதித்யாசிதவிய. இந்த ரெண்டும் சூரியனும் சந்திரனும் வரும்பொழுது பகல் இரவு வந்துட்டு இருக்க, பகல் இரவுகள்ல நம்ம எத்தனையோ செயல்களை பண்ணிக்கொட்டிருக்கோம். இந்த செயல்களுக்கெல்லாம் நமக்கு கர்மாவே உண்டு பண்றது, நல்ல கர்மா கெட்ட கர்மா மாத்தி மாத்தி கர்மாக்களை பண்ணிட்டே இருக்கும். கர்மா பண்ற வரைக்கும் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. ஒன்ஸ் கர்மா பண்ணி முடிச்சுட்டேன்னா அதனுடைய பலத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அங்கே உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, ஃப்ரீடம் கிடையாது. கர்மா பண்ணியாச்சுன்னா, ஒரு ஆக்ஷன் பண்ணியாச்சுன்னா ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் வந்து தான் சேரும். எனக்கு வேண்டாம் சார் இது சொல்ல முடியாது, தெரியாம பண்ணிவிட்டேன் சார், அனுபவின்ட்டார் அவ்வளவு. ஏன்னா உங்களுக்கு பண்றதுக்கு வேண்டியதான வசதி ஃப்ரீடம் நான் முதலையே கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுங்கோ இல்லைன்னா இல்லை, யாராவது உங்களை கழுத்தை பிடிச்சி இதை பண்ணித்தான் ஆகணும்னு சொல்றாளா? அப்படி சொன்னாலும் நன்னா இருக்கும். அப்பாவும் சந்தியாவந்தனம் பண்ணுவா, காயத்ரி ஜெபம் பண்ணுவா. ஆனா விவகாரம் என்ன, பரமேஸ்வரன் அப்படி பண்றது இல்ல. ஒரு பொய் சொன்னதுமே முதுகுல ஒரு ரெண்டு அடி விழட்டும், யாராவது பொய் சொல்லுவானா? தப்பு காரியம் பண்ணியதுமே அப்பவே தண்டனை கொடுக்கட்டும், பண்ணுவாளா தப்பு காரியத்தை? அப்ப இதனால என்ன தெரியுது மனுஷாளுக்கு, அவ எந்த செயலும் பண்றது அவளுக்கு இண்டிபெண்டன்ஸ் உண்டு, சந்தேகம் இல்ல. நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம், நீங்க பண்ணி கொண்டுதான் மனுஷால் இருக்கா. ஆனால் அப்ப நல்லதே பண்ணணும்னு ஏன் சார் சாஸ்திரம் சொல்றதுன்னு, நீங்க பின்னால் ஒரு நாள் அழகேல எனக்கு துன்பமே வந்துட்டு இருக்குன்னு. துன்பம் ஏன் வந்தது? கெட்ட காரியம் பண்ணினத்தினால, நிஷேத கர்மா நிஷித்த கர்மா பண்ணினத்தினால துன்பம் வருது. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்றது, மனுஷனுக்கு ஃப்ரீவில் உண்டு, அவன் இஷ்டமா பண்ணலாம், சந்தியாவந்தனம் பண்ணலாம், சீட்டாடலாம், பிரதோஷ வேளையில சீட்டாடிண்டே இருக்கான். என்ன பண்றது, பிரதோஷ பகவன் நாம ஸ்மரணம் பண்ண வேண்டாமா? எதற்காக சந்தியாவந்தனம்னு சொல்லியிருக்க, காயத்ரி ஜபம்னு எதற்காக சொல்லியிருக்க? அந்த சமயத்துல பத்திரமா நம்ம இருக்கணும்ட்டு. ஆனா அந்த சமயத்துல வேற ஏதோ காரியம், எப்ப பார்த்தாலும் டிவியில பார்த்தேன், அந்த பிரதோஷ வேலையில தான் ஏதோ ஒரு சவத்தை எடுத்து போய் எரிச்சுட்டே இருக்க, அந்த சமயம் தான் அவனுக்கு அதுதான் கிடைக்கிறது. என்ன பண்றது, எதை பார்க்கப்படாதுன்னு சொல்றாலும் வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டே அதை பாக்குறான், இது வேற கோரம் சொல்லுங்க பார்க்கலாம். பண்ணிட்டே இருக்கே ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ என்ன இந்த கர்மான்னு ஒன்று இருக்கு, இந்த கர்மாவை இவன் பண்ணுறது வரைக்கும் இருக்க சுவாதந்திரம் இருக்கு. ஒன்ஸ் பண்ணிட்டானேனா அது போகாது. சரி போகாது, அதை அனுபவிச்சு தீர்த்து விடுறேனேன்னா அனுபவிக்கும் பொழுது அனுபவிப்பதற்காக உங்களுக்கு ஒரு சரீரம் வேண்டி இருக்கு. கர்மாவ பலத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சரீரம் வேண்டி இருக்கு. இந்த சரீரம் வேண்டி இருக்குன்னா அந்த சரீரத்தில் சும்மா இருக்க மாட்டீங்கள, மறுபடியும் கர்மாக்களம் பண்றேங்க. நம்ம வந்து கர்ம பலத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், வேற ஒன்றும் பண்ணாம இருக்கோம் இருக்க முடியறதா? முடியாது. நகி கஷ்டமபி ஜோதிஷ்டத்ய கர்ம கிருது காரியதேஹி அவசம் கர்ம ஸ்வபாவதைஹி பிரகிருதி ஜெயிர் குணைஹி. என்ன பண்றது? ஸ்வபாவமாக பிரகிருதியினால வந்த கர்மாக்கணக்கு சத்வர்க்க சமோ குணங்கள்னால மனுஷன் கர்மாவை பண்ணிட்டே இருக்கான் சார். கர்ம பலத்தை அனுபவிக்கிறோம், புதுசான கர்மாவை பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறோம். யாராலையும் பண்ணாம இருக்க முடியாது. ஞானியா இருந்தா சமாதியில் இருந்துருவான். சமாதியில் இருக்கும் பொழுது சரீர தோற்றம் இருக்காது, அப்பொழுது அவன் பண்ண மாட்டான். நமக்கு அப்படி இருக்க முடியாதா? சமாதி தெரியலையே, சமாதி வரலையே. அப்ப என்னாச்சு? கர்மாக்களை பண்ணிட்டே இருக்க, கர்மாவை அனுபவிக்கிறத விட அதிகமான கர்மா நீங்க பண்ணிட்டே இருக்க, இந்த ஒரு வலையில மாட்டின்றே இருக்கும். இதுதான் சம்சாரம்ங்கிற ஒரு சமுத்திரம், இதுக்குள்ள மாட்டின் இருக்கான். இவனை காப்பாத்தணும்னு சொன்னா யாரு காப்பாத்த முடியும்? அந்த ஞானாக்னி சர்வ கர்மாணி பத்மசத்குரு தர்ஜுனா. அது ஒண்ணுதான் வழி, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா கர்மாக்களை அனுபவித்து கர்மாக்களை முடியல, கர்மாக்களை அனுபவிக்க மாட்டேன்னு சொல்ல முடியல, கர்மாக்களை நான் பண்ணாம இருக்கேன்னு சொல்ல முடியல. உங்களால கர்மாவை பண்ணாமல் இருக்க முடியாது, சோ கர்மாக்களை பண்ணி ஆகணும். கர்மாக்களை பண்ணியாச்சுன்னா அதனுடைய பலத்தை அனுபவிக்கணும். பலத்தை அனுபவிக்கும் பொழுது மறுபடியும் ஒரு சரீரம் வேணும். சரீரத்தினால்தானே நமக்கு வரக்கூடியதான இன்பமோ துன்பமோ சரீரம் வாயிலாகத்தானே தெரிகிறது. சோ சரீரத்தை எடுத்துக்கிறேன், அந்த சரீரம் இருக்குமேனா திருப்பியும் கர்மா பண்ணிட்டு இருக்க. என்ன சார் பண்றது? கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்கிட்டே இருக்கான். லோக பண்ற காரியம் ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குறான், அது என்னடா ஏதோ கையில காசு வந்த பிறகு காசை கொடுத்து வாங்கி விடுறதுன்னு பழைய நாள் மெத்தட். கடன் வாங்கப்படாது பழைய நாள்ல. பெரியவாள்லாம் பாருங்க, கடன்னாலே நடுந்துவா கிடையாது. இப்ப எல்லாம் குழந்தைகள் முதல்ல உத்தியோகத்துக்கு போனதுமே ஒரு 40,000 ரூபாய்க்கு கரண்ட், இது ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், இது டிவி, 30,000 ரூபாய்க்கு ரெஃப்ரிஜரேட்டர், ஒரு 40,000 ரூபாய்க்கு சோ. அது அவன் உட்கார்றதே இல்லை. காலமா 6 மணிக்கு வந்தா ராத்திரி 12 மணிக்குன்னா வரா, அது உட்கார்றது இல்லை. அது பாட்டுக்கு என்னாச்சுன்னு எல்லாமே கையில காசு இல்லை, தவணை முறையா வாங்கறது. இது அந்த தவணை முடியறதுக்குள்ள அதை ரிப்பேர் ஆயிடுறது, அதை மாத்திக்கோங்கிறான். 20,000 ரூபாய் ரெஃப்ரிஜரேட்டர் 2,000த்துக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருங்கிறான். எனிதிங் ஃபார் எனிதிங் எக்ஸ்சேஞ்சுங்கிறான். என்னமோ சொல்றான், அவன் வியாபாரம் துரோகம் சிந்தனம் அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கான். மறுபடியும் இந்த தவணை முடிஞ்சதுமே மறுபடியும் அடுத்த தவணை ஆரம்பிச்சுடுது. அது ஆறதுக்குள்ள மறுபடியும் ரிட்டையர் ஆகிற பரியந்தான் எல்லா கடனும் இருக்கு சார். இவனும் அது வரைக்கும் அனுபவிக்கல, அதே மாதிரி தான் இப்படி போயிட்டே. அதனால கடனை முடிக்கிறதுக்காக இன்னொரு கடனை வாங்கிட்டு கடனும் முடியாம எப்படி இருக்கோ இதுதான் இவன் பிறக்கிறப்ப. ஜாயமானோக வை பிராமண திரிபர்ணவா ஜாயதே. ஒவ்வொருத்தனும் பிறக்கும் பொழுது 3 கடனோட பிறந்திருக்கான். பிதிருதேவதைகளை கிட்ட சிலது கடன் வாங்கினான், தேவதைகள்கிட்ட ஒரு கடன் வாங்கினான், மகர்ஷிகள்கிட்ட கடன். இன்னுமே கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதனாலதான் விட்டான். இதை எப்படி இந்த கடனை தீர்க்கிறதுன்னு வேதாத்தியனம் பண்ணினத்தினால ரிஷிகளுடைய கடன் போறதாம், விவாகம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்றுக்கிறதுனால பிதிரு தேவதைகளுடைய கடன் போறதாம், நீங்க ஜபம் பண்ணினீங்கன்னா தேவதைகளுடைய கடன் போறது, யஜ்யாகாதிகள் ஜபம் பண்ணினா தேவதைகளுடைய கடன் போறது இப்படி. அதனால வேதாத்தியனம் பண்ணினேலையானால், வேத மந்திரங்களை படிச்சலையானால், ரிஷி உங்களுக்காகத்தானே அந்த வேதங்கள்லாம் அவ தியானம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கா, சோ அவளுடைய கடன் போயிடுறது. பித்ரு தேவதைகளுக்கு என்னன்னு, நமக்கு குழந்தை பிறந்தா நம்ம மரணத்தை அடைஞ்ச பிறகு அவ தர்ப்பணம் தவசம் இப்படிப்பட்டதான கிரியைகள் எல்லாம் பண்ணுவா, பண்ணினாலேயானால் அப்ப என்னாச்சுனர், உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுடைய அப்பாவுக்கு அவளுடைய அப்பாவுக்கும் அது வரைக்கும் விவகாரம்னா 3 தலைமை வரைக்கும் அவளுக்கு வேண்டியதான எல்லா பைத்திருக்கமான கர்மாக்களை பண்றதுனால பித்ரு தேவதைகளுக்கு திருப்தி ஏற்படுறது. அதனால அந்த கடன் போயிடுறதா, ஜபம் பண்றதுனால யாகாதிகள் பண்றதுனால தேவான் பாவயதா நேன தே தேவா பாவயந்திவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரம பக்ஷதா அப்படின்னு நீங்க தேவதைகளுக்கு யஜ்யாகாதிகள் அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணிலையானால் தேவதைகள் என்ன பண்றா உங்களுக்கு மழையை கொடுக்கறாங்க. எப்படி ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கலாம். இப்படி மானுட பறக்கிறப்பே மூணு கடனோட பிறந்திருக்கான். இப்ப பாருங்க எத்தனை பேர் கடனை தீர்க்கிறான். ஒன்னே ஒண்ணு கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றுட்டு இருக்கான், அது ஒண்ணுதான். மீதி ஒண்ணு வேதாத்தியனம் பண்றதோ யஜ்யாகம் ஜபம் பண்றதோ விட்டுவிட்டோம். அந்த கடன் எதுவுமே ஆகல. எப்படி ஞானம் வரும்? ஞானம்னு வந்ததேயானால் எல்லா கர்மாக்களும் புண்ணிய கர்மாக்கள் பாப கண்ணாமக்கள் எல்லாம் ஒரு கணத்துல போயிடுறதா. ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குரு சேர்த்துனா மிச்சமில்லாத எல்லா விதமான கர்மாக்களையும் அழியோட அடியோட எரிச்சு விடுறது. தத்யதா இஷிகாதுலம் அக்ன உப்ரோதம் இளவம் பஞ்சிய நெருப்புல போட்டிகளையானால் அடுத்த கணம் அதுவே இல்லாமல் போயிடுறதோ. ஏவம் சர்வே பாப்மானஹா தஹந்தி எல்லா பாபமும் அந்த ஞானாக்னியினால அழிஞ்சு போறதா. அதனாலதான் அந்த ஞானாக்னி மூணாவது அக்னி நெற்றிக்கண். அந்த பரமேஸ்வரன் இடத்துல நெற்றிக்கண் அந்த திறந்தாரையானால் மன்மதன் ஆசை எனக்கூடியதான மன்மதன் அழியோட போயிட்டான். அதே போல அந்த கண்ணுட ஒரு சின்ன பார்வை வந்தா போறோம் ஞானாக்னி உங்களுக்கு வர எல்லாம் போயிடுத்து. ஆகையால் இந்த ஞானாக்னிங்கிறது வசதிங்கிறது காட்டுறதுக்கா பரமேஸ்வரனுக்கு மூணாவது கண்ணு எத்திரம் சரி சார். இந்த மூணாவது கண்ணு வந்து எரிச்சு விடுத்தனா எல்லாமே போயிடுமே சார். நான் கடாதிகா உங்களுக்கு ஞானம் வந்து ஆனா மீது எதுவும் அழியாமல் சந்தோஷமான ஒரு ஆத்மானுபவத்தை அனுபவிக்க கூடியதான நிலையும் அவர் கொடுக்கிறாராம். உமா சிருஷ்ட வபுஷம். அவர் எப்படி உமா சிருஷ்ட வபுஷம்? பரமேஸ்வரனோட ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிற அம்பாளோட சேர்ந்து இருக்க. ஆகையால் எல்லாத்தையும் எரிச்சு விட்டார், பத்மாவா ஆகி விட்டார். மனசுக்கு கவலை அதுல ஒண்ணும் கிடையாது. அந்த பரமேஸ்வரன் அம்பாளுடைய அனுகிரகத்தினால இந்த வாழ்க்கையில இப்படியே இருந்த சகல க்ஷேமங்களையும் அனுபவித்துக் கொண்டே ஞானம் வரக்கூடியதான ஒரு நிலை. ஆகையால் பரமேஸ்வரனை எப்படி நாம தியானம் பண்ணிருக்கோம்? உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோசனம் நீலகண்டம் பிரசாந்தம் தியாத்வா முனிர் கச்சதி பூதயோனிம் சமஸ்த சாட்சியம் தமச பரத்தாத் அப்படின்னு கைவல்ய உபநிஷத்து சொல்றது. சில உபநிஷத்துகள்லாம் ரொம்ப முக்கியம். நம் பத்து உபநிஷத்துகளை நிறுத்தி விடுறோம். ஆனா சில உபநிஷத்துல இதுக்கு மேல சிலதை வாசிக்கணும். கௌஷிகை பிராமண உபத்துன்னு ஒண்ணு, நிருசிம்ம பூர்வோத்தர தாபினி உபநிஷத்துன்னு ஒண்ணு, ராம தாபினி உபநிஷத்துன்னு ஒண்ணு, பாவனோபனிஷத்து, ஹம்சோபனிஷத்து, நாதபிந்து உபநிஷத்து, இப்படித்தான ஹம்சோபனிஷத்து, இப்படி சில உபநிஷத்துகள். அதுலயும் ஆச்சாரியால் நிறைய வாக்கியங்களை சூத்திர பாஷ்யாதி கிரந்தங்கள்ல எடுத்திருக்க. ஆனால் அதை பத்தி நம்ம யோஜனை பண்ணல. இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு அப்பப்போ உபயோகப்படக்கூடியதான விஷயங்கள் சொல்ற. பரமேஸ்வரனை எப்படி தியானம் பண்ணணும்? உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும் அம்பாளோட சேர்ந்து இருக்கிற பரமேஸ்வரனை தியானம் பண்ணுங்க. பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் முக்கண்ணனாக தியானம் பண்ணுங்க. அந்த முக்கண்ணன் எதுக்கு அப்படின்னா இந்த வாழ்க்கையில கேவலமாக இந்த பசு துல்லியமான வாழ்க்கை மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கை மறுபடியும் வராம நம்ம பிறவி இதுதான் ஒரு நிலை அடைகணமே ஆனால் ஞானம் வரணும். ஆகையால் திரிலோச்சனம் பரம கருணையோடு இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய கருணை நம்ம மேல வந்தது நீல கண்டம். இப்ப இந்த வாழ்க்கை காலத்துல சௌக்கியமா இருக்கணும். பிரசாந்தம் தியாத்வா முனிர் கச்சதி பூதயோனிம் இது அறிந்தால் அந்த மனுஷியனானவன் பூதயோனிம் சகல பிரபஞ்சங்கத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியதான அந்த அவ்யக்த நிலையை அடைந்து அதுக்கப்புறம் தாண்டி போறான. உத்தம புருஷஸ்து அந்யஹா பரமாத்மா இதி உதாக்ருதா யஸ்மாத் க்ஷரம் அதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமஹா. க்ஷரம் அக்ஷரம் இந்த ரெண்டும், க்ஷரமன உலகம் அக்ஷரமன இதுக்கு காரணமான மாய, இந்த ரெண்டையும் தாண்டி அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமஹா. அதனாலதான் லோகத்திலையும் எனக்கு புருஷோத்தமன்னு பேரு, வேதமும் புருஷோத்தமன்னு சொல்றது. அதுக்கு சார் சொல்லித்து சூரிய மண்டலத்துக்குள்ள ஒரு புருஷர் காரணம் ஹிரண்யஸ்மஸ்ரோ ஹிரண்யகேசஹா ஆப்ரணகாத்வயேவ சுவர்ணஹ தத்சேதா கப்யாதம் புண்டரேகமேவ அக்ஷணி தஸ்ய உதிதி நாமா உத்துன்னு பேரா உத்தமஹா. அதான் புருஷோத்தமா, இந்த பேரு அங்கிருந்து வந்தது, வேதத்திலிருந்து வந்தது. அப்படி பூத யோனியும் அவர் யாரு, சமஸ்த சாட்சியும் உலகத்தில் இருக்கக்கூடியதான் சகல பதார்த்தங்களுக்கும் சாட்சியா இருக்கார். தமச பரஸ்தாது, தமோ குணத்துக்கு தாண்டினவர், உபலட்சணமாக குணாதீதனாக இருக்கக்கூடியதான பரமாத்மான்னு சொல்றது. அப்படிப்பட்டதான பரமாத்மாவை கதம் பஸ்யேயம், எப்பொழுது நான் பார்க்கிறேன், பார்க்க போகிறேன். கரதிருத்த முருகம் கண்ட பரசும், கரதிருத்த முருகம் என் மனச கையால பிடிச்சுட்டார், கையில மான்குட்டியை வச்சுருக்க. இந்த மான்குட்டி என்ன பண்றது, என்ன செய்யறது, நம்ம மனசு ஓடுறது பார்த்தா, அப்படி மகாவேகமாக ஓடக்கூடியதான மான்குட்டியினுடைய ரெண்டு பின்கால்களையும் கையில வச்சுட்டு இருக்கார், பிடிச்சுட்டு இருக்கார். ஆகையால் மான் ஓடுற மாதிரி முயற்சி பண்ணினாலும் எங்கேயும் ஓட முடியாதுல, நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான நிலை கொடுத்துருக்கார். கண்ட பரசும், அதோட மட்டும் இல்லை, எப்படிப்பட்டதான கர்மா பண்ணினால அந்த கர்மாவுக்கு பத நான் அதை ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்காக அவர் கண்ட பரசும், அந்த உடஞ்சதான பரசுவை கோடாலியே கையில வச்சுட்டு இருக்காராம். இப்படிப்பட்டதான பரமேஸ்வரனை நான் எப்ப பார்க்க போறேன் அப்படின்னு இந்த தியானத்துல பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் நமக்கு காணப்படாதா, இப்படி நினைச்சுட்டே இருந்ததுன்னா சொப்னத்திலேயாலும் பகவத் தர்சனமாகும். ஸ்தவைர் பிரம்மாதீனாம் ஜய ஜயவசோ நியமினாம் கணானாம் கேளீபிஹி மத கலமோடய ககுதி ஸ்திதம் நிலக்ரீவம் த்ரிணயனம் உமாஸ்லிட்ட வபுஷம் கதாத்வா பஸ்யேயம் கரதுத மிருகம் கண்ட பரசும் அப்படின்னு தியான ஸ்வரூபத்தை பரமேஸ்வரன் தியானம் பண்ண வேண்டியதான அந்த கோலங்களை ரெண்டு ஸ்லோகத்துல சொன்னார். இதுக்கு மேல் பாகமானதை நாம்